بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பள்ளிவாசலின் இமாம்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு நினைவூட்டல். فذكر فإن الذكرى تنفع المؤمنين. நீங்கள் நினைவூட்டுங்கள், நினைவூட்டலானது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல் குர்ஆன் கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது திருநாமத்தை கேட்கின்ற போது அன்னார் மீது சலவாத்து சொல்லுவது ஒரு அடிப்படையான கடமை என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆயினும் சில போது பொடுபோக்களின் காரணமாக மறந்து விடுவது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அன்னாரை அன்னாருடைய சீராவை வாழ்க்கையை வாழ்க்கை சரிதையை நினைவுபடுத்தும் நோக்கோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக சிறப்பாக அன்னார் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ன அல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவனது மலக்குகளும் நபி மீது சலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர்கள் மீது சலவாத்து சொல்வீர்களாக என்ற அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க அன்னார் மீது நாம் சலவாத்து சொல்வோம். குறிப்பாக அன்னாருடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற போது மறக்காமல் கல்வி குளிர கண் குளிர வாய் நிறைய அன்னார் மீது சலவாத்து சொல்வதற்கு எம்மை நாம் பழக்கப்படுத்தி கொள்வோம் என்ற நினைவூட்டலோடு எனது இன்றைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எல்லா வகையிலும் வெற்றிகரமாக அமைந்ததற்கு காரணம் அன்னாருடைய தாவா பணி அழைப்பு பணி எல்லா வகையிலும் வெற்றி அளித்தமைக்கான காரணம் அன்னாருடைய பண்பாட்டு பலம் என்ற கருத்தை நேற்றைய உரையில் நாம் கலந்துரையாடியமை உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலமான பண்பாடு, நன்னடத்தை, குண ஒழுக்கம், ஒழுக்க மாண்புகள் இவைதான் அன்னாருடைய பிரசாரம் வெற்றி அளித்தமைக்கான அடிப்படையான காரணம் என்பதில் இரண்டு கருத்துகளுக்கு இடம் இருக்க முடியாது என்பதை நேற்றைய உரையில் நாம் விரிவாக கலந்துரையாடினோம். இந்த வகையில் அன்னாரிடம் உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, வாய்மை இருந்தது. அதனால் அன்னாருடைய எதிரிகள் கூட அன்னாரை அசாதிக் என்று அழைத்தார்கள், அல் அமீன் என்று அழைத்தார்கள், நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள், உண்மையாளர் என்று சொன்னார்கள், நாணயமிக்கவர் என்று சொன்னார்கள், பொய் பேசாதவர் என்று சொன்னார்கள், உண்மைக்கு புறம்பாக நடக்காதவர் என்று சாட்சி சொன்னார்கள். இத்தகைய உண்மை, நேர்மை, வாய்மை ஆகிய பண்புகளோடு அன்னாரிடம் காணப்பட்ட மற்றுமோர் முக்கியமான பண்புதான் பொறுமை. பொறுமை, சகிப்புத்தன்மை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் காணப்பட்டது போல மற்றொரு மனிதனிடம் உலகிலே நிச்சயமாக நாம் காண முடியாது. ஏன் பொறுமை தேவைப்படுகிறது? எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இந்த பண்பு அவசியப்பட்டது என்பதை இங்கு நாம் ஓரளவு அலசுவது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். உலகம் என்பது அனுபவிப்பதற்காக வந்த ஒரு இடம் அல்ல, இது ஒரு பரீட்சை களம். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இதான் வாழ்க்கையின் தத்துவம். உங்களில் யார் நல்ல காரியம் நற்கருமம் செய்கிறார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக, சோதித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் வாழ்வையும் சாவையும் உருவாக்கி இருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே நீங்கள் ஒரு சோதனை களத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பரீட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சோதனை களத்திலே பரீட்சிக்கப்படும் இடத்திலே தேவையான ஆயுதம் என்ன? பொறுமை, சகிப்புத்தன்மை, தாங்கிக் கொள்கின்ற மனப்பான்மை. இதுதான் மிக பிரதானமான அடிப்படையான உபகரணம், ஆயுதம். அல் குர்ஆன் மிக அழகாக சொல்கிறது, வலனபுலுவன்னகும் பிஷைஇ மினல் கௌஃபி வல் ஜூஇ ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. நிச்சயமாக உங்களை நாங்கள் ஓரளவு பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், உங்களது பொருளில் உயிரில் தானியங்களில் விளைச்சலில் பாதிப்பை நஷ்டத்தை இழப்பை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். நபியே, இத்தகைய சோதனைகளின் போது பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், உண்மையான மூமின்கள் பொறுமையோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பட்டினி வந்தால், பஞ்சம் வந்தால், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால், வாழ்க்கையில் துயரங்கள் துன்பங்கள் ஏற்பட்டால், உயிரிழப்பு ஏற்பட்டால், பொருட்சேதம் ஏற்பட்டால், எல்லா நிலைகளிலும் அவர்கள் பொறுமையை கை கொண்டு என்ன சொல்வார்கள்? இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவர்கள், அவன் பக்கம் மீள்பவர்கள், அவனுக்காக வாழ்பவர்கள். வாழ்க்கையின் தத்துவத்தை அழகாக அல் குர்ஆன் சொல்கிறது. நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய், எங்கு செல்ல போகிறாய், நீ எப்போது என்ன செய்ய வேண்டும், இதுதான் மனித வாழ்க்கையோடு தொடர்பான அடிப்படையான வினாக்கள். ஒவ்வொரு மனிதனும் எழுப்ப வேண்டிய வினா என்ன? நான் யாரப்பா, எங்கிருந்து வந்திருக்கிறேன், எங்க போக போறேன், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அடிப்படையான வினாக்களுக்கு விடை பகிர்வதற்காகத்தான் உலகத்தில் மதங்கள் தோன்றின, கொள்கைகள் கோட்பாடுகள் தோன்றின. எல்லோரும் இந்த அடிப்படையான வினாக்களுக்கு தான் விடை சொல்ல முயற்சி செய்தார்கள். இந்த மனிதன் யார், இவன் எங்கிருந்து வந்தான், எங்கு போக போகிறான், இவன் என்ன செய்ய வேண்டும்? பிறப்பிருக்கிறது, பிறந்தவர்கள் எல்லாம் இறந்தாக வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இவன் பிறப்பதற்கு முன்னால் எங்கிருந்தான், இறந்ததற்கு பிறகு எங்க போக போகிறான், இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனித வாழ்க்கையோடு தொடர்புடைய இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு விடை சொல்வதற்காக, விளக்கம் சொல்வதற்காக வந்தவர்கள் தான் இறைத்தூதர்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள். படைத்த ரப்புக்கு மாத்திரம்தான் இந்த வினாக்களுக்கு விடை சொல்ல முடியும். மனிதனுக்கு இந்த விஷயங்களில் வழிகாட்ட முடியாது. மனிதனுடைய பகுத்தறிவு இந்த விஷயங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு போதுமான ஒன்று அல்ல. எனவேதான் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த அடிப்படையான வினாக்களுக்கு பதிலளிப்பதற்காக, விடை சொல்வதற்காக, விளக்கம் சொல்வதற்காக இறைத்தூதர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தார்கள், எளிமையாக சொல்லிக் கொடுத்தார்கள், இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்விடம் இருந்து வந்தவர்கள், அவனுக்காக வாழ்பவர்கள். ஆரம்பம் என்ன, முடிவு என்ன? எங்கிருந்து வந்தோமோ அங்கு திரும்புகிறோம், எங்கிருந்து வந்தோமோ யாரிடம் இருந்து வந்தோமோ அவனுக்காக வாழ்கிறோம். இவ்வாறான மனோநிலையோடுதான் ஒரு உண்மையான மனிதன், ஒரு இறை விசுவாசி இருப்பான். அவனுக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்த போதும் பொறுமை என்ற ஆயுதத்தை கடைபிடித்து இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடியவனாக இருப்பான். உலக வாழ்க்கையின் தன்மை இதுதான், சோதனை களம். எனவே அந்த சோதனையின் போது, பிரச்சனைகளின் போது மனிதனிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்றால் இந்த பொறுமைதான். பொறுமையை கொண்டுதான் மனிதன் மனநிறைவோடு வாழலாம், நிம்மதியாக வாழலாம், திருப்தியாக வாழலாம். எந்த நிலையிலும், எல்லா நிலையிலும் அவன் சந்தோஷமாக வாழ முடியும். அல் குர்ஆன் மேலும் அழகாக சொல்கிறது, இந்த உலக வாழ்க்கை எத்தகையது என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நிச்சயமாக உங்களில் போராட்ட வீரர்கள் யார், பொறுமைசாலிகள் யார் என்பதை நிச்சயமாக நாம் பரீட்சித்து பார்ப்போம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. وَلِنَعْلَمَ الْمُجَاهِدِينَ مِنْكُمْ وَالصَّابِرِينَ உங்களிலே யார் பிரச்சனைகளுக்கு முன்னால், சோதனைகளுக்கு முன்னால் முகம் கொடுத்து போராடக்கூடியவர், பொறுமைசாலி என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களை நாங்கள் சோதித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே உலகம் சோதனை களம் என்ற இந்த பேர் உண்மையை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை தான் நாம் பார்க்க வேண்டும். யாருக்கு சோதனை களம் தெரியுமா? கொள்கைவாதிக்கு, வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்தவனுக்கு, சத்தியத்தை அடைந்தவனுக்கு, அதனை தேடுபவனுக்கு தான் இது சோதனை களம். வாழ்க்கையின் உண்மையை புரியாதவனுக்கு இது ஒரு சோதனை களம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலக வாழ்க்கை என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு சிறையை போன்றது. ஒரு மூமின் இறை விசுவாசம் அற்றவனை பொறுத்தவரையில் அது அவனுக்கு சுவனத்தை ஒத்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உண்மை இறை விசுவாசிக்கு இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இருக்கின்ற சுதந்திரம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற பல சிறைகளில் எந்த சிறையை தனக்காக தெரிவு செய்து கொள்வது என்ற சுதந்திரம் தான் மனிதனுக்கு இருக்கிறது. உலகிலே பல சிறைகள் இருக்கின்றன, இந்த சிறைகளுள் எந்த சிறையை தனக்காக தெரிவு செய்து கொள்வது என்ற சுதந்திரம் மாத்திரம்தான் உலகிலே மனிதனுக்கு இருக்கிறது. சகோதரர்களே, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில், உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் தொடர்ந்தேச்சியாக நடைபெற்று வருகின்ற போராட்டத்தில் தான் இந்த உலக வாழ்க்கையை தங்கியிருக்கிறது. எப்போது இந்த போராட்டம் நின்று விடுமோ அப்போது இந்த உலகம் அழிந்துவிடும். சைத்தானிய சக்திகளுக்கும் சத்தியத்தின் காவலர்களுக்கும் இடையிலான அந்த போராட்டத்தில் தான் இந்த உலக வாழ்க்கையே தங்கியிருக்கிறது. எப்போது இந்த போராட்டம் நின்று விடுமோ அப்போது இந்த உலகம் அழிந்துவிடும். எனவே என்றும் சோதனை மிக்க ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். அதுவும் சத்தியத்தில் வாழ்வது என்பது, ஹக்கில் வாழ்வது என்பது லேசான காரியம் அல்ல. அதற்கு பெரிய பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை, தியாகம் தேவை, உழைப்பு தேவை, அர்ப்பணம் தேவை. எனவேதான் நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்த வேளையில் என்ன சொன்னார்கள், வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹானில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் ஃபின்ன தாலிக மின் அஸ்மில் உமூர். மகனே, அருமை மகனே, நன்மையை ஏவு, தீமையை விலக்கு, உனக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களின் போது பொறுமையை கடைபிடி. இதுதான் உறுதியான விஷயங்கள் ஆகும். நன்மையை ஏவி தீமையை விலக்கின்ற காரியத்தில் நீ ஈடுபட்டால், சத்தியத்துக்காக நீ வாழ்ந்தால், சத்திய பாதையில் நீ நுழைந்தால், நிச்சயமாக உனக்கு பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், சைத்தானிய சக்திகள் உனக்கு எதிராக தடை கற்களை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் நீ பொறுமையோடு நடந்து கொள், நன்மை ஏவோ தீமையை விலக்கு, உனக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களின் போது பொறுமையை கடைபிடி. நன்மை ஏவோ தீமையை விலக்கு என்று சொல்லிவிட்டு பொறுமையை பற்றி ஏன் அல் குர்ஆன் சொல்கிறது என்றால், நன்மையை ஏவி தீமையை விலக்கி நன்மையில் வாழ முயற்சிக்கின்ற போது நிச்சயமாக சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போது பொறுமையை கடைபிடித்து இந்த பாதையில் ஸ்திரமாக இரு, சத்தியத்தின் பாதையில் உறுதியாக இரு. நரகத்துக்கு போற பாதை இன்பமான பாதை, சந்தோஷமான பாதை, எந்த கஷ்ட நஷ்டங்களும் இல்லாத பாதை. சொர்க்கத்துக்கு போற பாதை கஷ்டமான பாதை, மனதுக்கு வெறுப்பான பாதை, பாரமான பாதை.
கனமான பாதை. எனவே அந்த பாதையை செல்வதற்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, திட உறுதி, மனோவலிமை தேவை, சபுரு தேவை. இல்லாவிட்டால் சொல்ல முடியாது, வெற்றி கம்பத்தை தொடமாட்டோம், இடையில் நின்று விடுவோம், திரும்பி விடுவோம், மீண்டு விடுவோம், சைத்தானிய பாதைக்கு சென்று விடுவோம். அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம், டிவியிலே ஒரு சினிமா படத்தை பார்ப்பதற்கு பொறுமை தேவையா? என்ன செய்ய, பார்க்க வேண்டியிருக்கிறது, பொறுமையாக பார்க்கிறேன். ஒரு ஆபாச, ஒரு விரசமான சினிமா பாடலை கேட்பதற்கு பொறுமை தேவையா? ஒரு மோசமான நாவலை வாசிப்பதற்கு பொறுமை தேவையா? அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதற்கு பொறுமை தேவையா? என்ன செய்யறது, பொறுமையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். விளம்பரமும் தேவையில்லை, பொறுமை மாத்திரமல்ல விளம்பரமும் தேவையில்லை. தேடி போய் பார்ப்பார்கள், கேட்பார்கள். ஆனால் நல்ல காரியம், நன்மையான காரியம், பயனுள்ள காரியம், மனிதனுடைய அந்தஸ்து, அவனுடைய கௌரவம், அவனுடைய மரியாதை, இவை சார்ந்த காரியம், அவனுடைய வாழ்க்கையின் உண்மையை பற்றி, யதார்த்தத்தை பற்றி தலைவிதியை தீர்மானிக்கிற விஷயம், வாருங்கள், கேளுங்கள், பாருங்கள் என்று சொன்னால் எத்தனை சோழிகள் வரும், எத்தனை வேலைகள் வரும், எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் வரும், எத்தனை தடைகள் வரும், எத்தனை பிரச்சனைகள் வரும். ஒரு சகோதரர் மிக நல்ல நோக்கத்தோடு என்னிடம் ஒரு கருத்தை சொன்னார், நீங்கள் பேசும் போது இடைக்கிடை நகைச்சுவையாக நாலு விஷயத்தை சொல்லுங்கள், இல்லாத போது குரட்டை விட்டு தூங்கி விடுவார்கள். அர்த்தமில்லாத, பயனில்லாத, வாழ்க்கையை கெடுக்கின்ற, குட்டிச்சுவராக்கின்ற தனி மனித வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, சமூக வாழ்க்கையை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை, மனிதத்தன்மையை அனைத்தையும் மாசுபடுத்தி, அசுத்தப்படுத்தி, மனித சமுதாயத்தை மிருகங்களாக மாற்றுகின்ற அனாச்சாரங்களை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு பொறுமை இருக்கிறது, ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. மனிதனை இருளிலிருந்து விடுத்து ஒளியின் பால் இட்டுச் செல்ல, வாழ்க்கையின் உண்மையை சொல்லிக் கொடுக்க, வாழ்க்கையின் முடிவை சொல்லிக் கொடுக்க, அவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற, அவனை விடுவித்து சுவனத்தில் கொண்டு போய் விடுவதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது, சிந்து பாருங்க சகோதரர்களே. ஆனால் இதுதான் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன சில்லத்தல்லாஹி காலியா, அலா இன்ன சில்லத்தல்லாஹி காலியா, அலா இன்ன சில்லத்தல்லாஹி காலியா. அல்லாஹ்விடம் ஒரு பண்டம் இருக்கிறது, அந்த பண்டம் மிகவும் பெருமதி மிக்கது, மிக மிக பெருமதி மிக்கது, விலை மதிப்பட்டது. அல்லாஹ்வுடைய பண்டம் தான் சுவர்க்கம். சுவர்க்கம் என்ற பண்டத்தை சிறிய விலை கொடுத்து வாங்க முடியாது, அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டும். ஒரு மாணிக்க கல்லை வாங்கி ஒரு மோதிரம் சமைத்து அணிய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. 50 ரூபாய் காசை வைத்துக் கொண்டு, 500 ரூபாய் காசை வைத்துக் கொண்டு ஒரு பெருமதியான மாணிக்க கல்லை வாங்க முடியாது, அதற்கு பெரிய தொகை காசு தேவை. அல்லாஹ்வுடைய பண்டமான சுவனத்தை பெறுவதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டும். அல்குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ் இஷ்டரா மினல் முஃமினீனா அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் தஆலா மூமின்களிடம் இருந்து அவருடைய உயிர்களையும் பொருள்களையும், சுவனத்தை அவர்களுக்கு கிரயமாக தருவதாக சொல்லி அதற்கு விலையாக வாங்கிக் கொண்டான். சுவனம் தான் பண்டம். சூனம் என்ற பண்டத்தை வாங்குவதற்கு நாம் கொடுக்கின்ற விலை என்ன? உயிரும் பொருளும். எனவே இழப்பு ஏற்படும், அதுக்கு பொறுமை தேவை, சகிப்பு தன்மை தேவை. சூரத்துல் அஸ்ர், அல்குர்ஆன் இருக்கின்ற சின்னஞ்சிறிய சூரா, அந்த சூராவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், வெற்றி பெற்றவர்கள் யார்? பொருளாதாரம் வளம் பெற்றவர்கள், மேம்பாடை பெற்றுக் கொண்டவர்களா? யார் வெற்றி பெற்றவர்கள்? இல்லல்ல தீன ஆமனு وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. நான்கு பண்புகளை பெற்ற ஒரு சமூகம் தான் வெற்றி பெற்ற சமூகமாக இருக்க முடியும். முதலாவது பண்பு ஈமான், இரண்டாவது பண்பு நல்ல அமல், மூன்றாவது பண்பு சத்தியத்தை, ஹக்கை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லிக் கொள்வது. இந்த அல்லாஹ்வுடைய தீனை, குர்ஆனை, நபி வழியை எடுத்துச் சொல்வது. நான்காவது பண்பு சத்தியத்தில் வாழுகின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகளின் போது பரஸ்பரம் பொறுமை எடுத்துச் சொல்லிக் கொண்டு இந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்று உறுதி பூணுவது, அதற்கான உபதேசத்தில் ஈடுபடுவது என்றால் குர்ஆன் சொல்கிறது. இந்த நான்கு பண்புகளையும் பெற்ற சமுதாயம் தான் வெற்றி பெற முடியும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் முழு அல் குர்ஆனையும் பார்க்க தேவையில்லை, இந்த ஒரே ஒரு சூரத்தில் 12 அத்தியாயத்தை மாத்திரம் மனிதர்கள் சிந்தித்தாலும் இதுவே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த ஒரு சூராவை மாத்திரம் இறக்கி இருந்தாலும் இதுவே மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு போதுமாக இருக்கும் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இங்கும் பாருங்கள், வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பில் ஸப்ர், ஹக்கை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள், பொறுமையை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள். ஹக்கை தொடர்ந்து ஏன் பொறுமை சொல்லப்பட்டிருக்கிறது? ஹக்கின் அடிப்படையில் வாழ்வதற்கு பொறுமை தேவை. ஹக்குடைய பாதையில் போகின்ற போது குறுக்கீடுகள் வரும், தடைக்கற்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். அப்போது தொடர்ந்தும் அந்த பாதையில் தீரமாக இருப்பதற்கு என்ன தேவை? பொறுமை தேவை, சகிப்பு தன்மை தேவை, தாங்குகின்ற சக்தி தேவை. இந்த வகையில் சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சுமந்து வந்தவர்கள். அந்த சத்தியத்தை ஸ்தாபிப்பதற்காக, நிலைநாட்டுவதற்காக போராடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அவர்களுக்கு நிறையவே இந்த பொறுமை தேவைப்பட்டது. ஏனென்றால் சத்தியத்துக்காக அவர்கள் முதலாவதாக குரல் எழுப்பிய அந்த கணப்பொழுது முதலே சோதனைகள் ஆரம்பித்து விட்டன, பிரச்சனைகள் துவங்கிவிட்டன. அவர்களுக்கு எதிராக போர் முரசு கொட்டிவிட்டார்கள், போர் பிரகடனம் செய்து விட்டார்கள். வீட்டிலும் பிரச்சனை, நாட்டிலும் பிரச்சனை, குடும்பத்திலும் பிரச்சனை, கோத்திரத்திலும் பிரச்சனை, எல்லா மட்டங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரச்சனைகள் சங்கிலி தொடராக வர ஆரம்பிக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பொறுமை என்ற இந்த ஆயுதத்தை கொண்டு இந்த பாதையில் அவர்கள் ஸ்தீரமாக நின்று தன் சத்திய பயணத்தை, லட்சிய பயணத்தை தொடர்வதை நாங்கள் பார்க்கிறோம். இமயமலையை இடுப்பில் ஏந்தக்கூடிய பொறுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை தடுத்து நிறுத்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை வளர விடாமல் தடுப்பதற்கு எத்தகைய சூழ்ச்சிகளை, எத்தகைய சதித்திட்டங்களை அன்றைய குரைஷியர்கள் செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம். ஆரம்ப கட்டமாக நபி அவர்களை அவர்கள் பரிகசித்தார்கள், எள்ளி நகையாடினார்கள், இழிவுபடுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், கேலி செய்தார்கள். நபி அவர்களுடைய சோதனை, நபி அவர்களுடைய பொறுமை கடுமையாக சோதிக்கப்படுகிறது. நபி அவர்களை பலவீனப்படுத்துவதற்காக, இந்த கொள்கையை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக, இந்த பாதையில் இருந்து அவர்கள் திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆரம்ப கட்டமாக கடைபிடித்த முறை என்ன? இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது, கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது. எப்போதும் நீங்கள் சத்தியத்தில் நுழைகின்ற போது முதல் கட்டமாக நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சோதனை இதுதான். சர்வசாதாரணமாக சொல்கிறேன், ஒருவர் முஸ்லிமாக பிறந்திருந்தாலும் இஸ்லாத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். ஒரு நூலை வாசித்து, ஒரு ஹுத்பாவை கேட்டு, ஒரு பிரசங்கத்தை கேட்டு, ஒரு பயானை கேட்டு, இன்றிலிருந்து நான் எனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த உணர்வோடு வீடு செல்கிறார். வீடு சென்றவருடைய நடத்தையில் சில மாற்றங்களை வீட்டிலுள்ளவர்கள் அவதானிக்கிறார்கள். முதலாவதாக என்ன செய்வார்கள்? டாக்டிக்கலி என்ன நடக்கும்? முதல் கட்டமாக என்ன சொல்வார்கள்? கேலி பண்ணுவார்கள், கிண்டல் பண்ணுவார்கள். என்னப்பா நடந்துச்சு, சூபி ஆச்சியா திடீர்ந்து? உருப்பட்டமாய்தான் இருக்கும். யார் உனக்கு எடுத்தான்? மார்க்க தலைக்கு அடிச்சுட்டா? போதாக்குறைக்கு இது வந்துட்டா? என்ன திடீர்னு தலையில தொப்பி, போதாக்குறைக்கு ஒரு தாடி, பள்ளிங்கையுமா இருக்கிறா? இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்ப கட்டமாக இது, இதை நாங்கள் சொல்வோம் உள ரீதியான ஒரு போராட்டம். அவனை பலவீனப்படுத்துவதற்கு முதலாவது பிரகடனப்படுத்துகின்ற யுத்தம் என்னவென்றால் உள ரீதியாக அவரை வீழ்த்துவது. அதற்குள்ள வழி என்ன? இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது, கேலி செய்வது, கிண்டல் பண்ணுவது. இதன் ஆரம்ப கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதைத்தான் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? குர்ஆன் சொல்கிறது, வகாலு யா அய்யுஹல்லதி நுஸில அலைஹி ஸிக்ர் இன்னக லமஜ்னூன். ஓய் குர்ஆன் இறங்கிய மனிதரே, ஓய் குர்ஆன் இறங்கிய மனிதரே, நீ ஒரு பைத்தியக்காரனப்பா. போயும் போய் இவருக்கு தான குர்ஆன் இறங்கி இருக்கிறது, அல்லாஹ்விடம் இருந்து வேதம் இறங்கி இருக்கிறான், போய் பைத்தியக்காரனே என்றார்கள். குர்ஆன் சொல்கிறது, அடுத்த கட்டமாக சற்று வித்தியாசமாக விஷயங்கள் நடந்து கொண்டு போவதை அவதானித்து என்ன சொன்னார்கள், இவன் ஒரு சூரியக்காரனப்பா, பயங்கர பொய்யனப்பா என்று சொன்னார்கள். சிரித்தார்கள், கேவலப்படுத்தினார்கள், கிண்டல் பண்ணினார்கள், கண்காடை காட்டினார்கள். கடந்து செல்கின்ற போது அவர்கள் கண் சாடை காட்டி கேவலப்படுத்தினார்கள். வீட்டுக்கு குடும்பத்தாரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு திரும்புகின்ற போது அவர்கள் சந்தோஷமாக திரும்பினார்கள். இன்று இந்த பைத்தியக்காரர்களை ரொம்ப கேவலப்படுத்தினோம், அவமானப்படுத்தினோம், இழிவுபடுத்தினோம் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டு வீடு திரும்பினார்கள். இந்த தூய்மையான மூமின்களை, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவரை விசுவாசித்திருக்கின்ற அந்த இறைநேசர்களையும் காண்கின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் பெரும் வழிகேடர்கள் என்றும் சொல்கிறார்கள். சத்தியத்தின் பாதையில் எவர் நுழைந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்நோக்கிய இந்த சுன்னா, இந்த வழிமுறை என்ன தெரியுமா, முதலில் அவர் அவமானப்படுத்தப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார், எள்ளி நகையாடுவார்கள், அவரை பார்த்து சிரிப்பார்கள். இது நடக்கும். இரண்டாவது கட்டமாக என்ன செய்தார்கள் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பற்றி சந்தேகங்களை கிளப்பினார்கள், பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பித்தார்கள். இரண்டாவது கட்டம் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அடுத்த கட்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பித்தார்கள். குர்ஆனை பற்றி என்ன சொன்னார்கள், அசாத்திருல் அவ்வலீன். குர்ஆன் சொல்கிறது இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையப்பா, முன்னைய மூதாதையர்களுடைய கட்டுக்கதைகளை இவர் இங்கு வந்து நம்மிடம் சொல்கிறார் என்று சொன்னார்கள். இன் ஹாதா இல்லா இஃப்க், இந்த குர்ஆன் என்பது பொய் என்று சொன்னார்கள். இன்னமா யுஅல்லிமுஹு பஷர், இவருக்கு ஒரு மனிதர் இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்கின்ற விஷயங்கள் போதாக்குறைக்கு இன்னும் ஒரு அம்சத்தையும் சொன்னார்கள். போயும் போயும் இவரா இறை தூதர், எங்களை போல சாப்பிடுகிறார், குடிக்கிறார், பாதை வழியே சுற்றுகிறார், சந்தையிலே நடமாடுகிறார், இவர் இறை தூதராம் என்று சொன்னார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே மக்களுக்கு மத்தியில் இறை தூதரை பற்றிய சந்தேகங்களை கிளப்பிவிட்டார்கள். இந்த கட்டங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்கிறார்கள். அடுத்த கட்டமாக மக்கள் நபி சொல்கின்ற இந்த செய்தியை, அவர் ஓதி காண்பிக்கின்ற இந்த அல் குர்ஆன் ஆயத்துகளை கேட்கக்கூடாது, செய்மடுக்க கூடாது என்பதற்காக என்ன செய்யலானார்கள், வேறு சில மாற்றீடுகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். மக்கள் இந்த குர்ஆனை கேட்கக்கூடாது, இதனுடைய செய்திக்கு காது கொடுக்கக்கூடாது என்பதற்காக மாற்று வழிகளை கையாண்டார்கள். அந்நதர் இப்னுல் ஹாரித் என்ற ஒரு காபிர் பாரசீக மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் படித்துக் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை சந்தித்து அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி காண்பிப்பதை கண்டுவிட்டார். அன்னார் ஓதி காண்பித்து முடிந்தவுடன் இந்த அந்நதர்புள்ள ஹாரிஸ் அந்த இடத்துக்கு போய், என்ன முகமது பெரிய செய்தி சொல்கிறார், அவரை விட நல்ல செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பாரசீக மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல ஆரம்பித்து விடுவார். சொல்லிவிட்டு சொல்வானாம், வல்லாஹி அஹ்சன் ஹதீஸ மின்னி, அல்லாஹ் சத்தியமாக இதை விட அழகாகவா முகமது பேசுகிறார், முகமது சொல்கின்ற குர்ஆன் அமைந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு தனது செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வானாம், பிமாதா முஹம்மது அஹ்சன் ஹதீஸம் மின்னி, இப்போது சொல்லுங்கள் என்னை விட முஹம்மது என்ன விசேஷமாக உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றும் இந்த போட்டி இருக்கிறது, குர்ஆனா அதுவா, குரலா குர்ஆனா என்ற கேள்வியை எழுப்புவார்கள், இன்னும் பல கேள்விகளை எழுப்புவார்கள், குர்ஆனுக்கு எதிராக பல கொள்கை கோட்பாடுகளை முன்வைப்பார்கள். அப்போது உள்ளத்திலே தடுமாற்றம் வரும், குழப்பம் வரும், சந்தேகம் வரும். இந்த கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை கடைபிடித்தார்கள். அன்னார் ஏற்றுக்கொண்ட தோழர்களும் பொறுமையாக இந்த பாதையில் உறுதியாக நின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் ஏற்கனவே சொன்ன அந்நதர் இப்னு ஹாரித் என்ற இந்த காபிர் குர்ஆனை மக்கள் செய்யுமடுக்காமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளுக்கு செய்யுமடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடகியை வாடகைக்கு அமர்த்தினார். அமர்த்தி எவராவது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை கேட்டால் ஓடி போய் அவனை பிடித்து கேட்டு விட்டாயா, சரி என்னிடம் ஒரு செய்தி இருக்கிறது வா கேட்பதற்கு என்று அந்த பாடகியிடம் அழைத்துச் செல்வான். அழைத்துச் சென்று அவனை அமர்த்தி, இவ்வளவு அழகான பாடகி, பாடுமா, பாடி காட்டு, உணவு கொடு, பானம் கொடு என்று அவனை வழிகெடுப்பதற்கு, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்ட மனிதனை வழிகெடுப்பதற்கு அவன் வழி சமைத்தான் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். போதா குறைக்கு அந்த பெண்ணுடைய பாடல்களை எல்லாம் அந்த மனிதன் கேட்டதுக்கு பின்னால் இந்த அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்வான், முஹம்மத் முஹம்மத் எதன்பால் உன்னை அழைக்கிறாரோ அதை விட இது நல்லா இருக்கிறது அல்லவா, இனிமையா இருக்கிறது அல்லவா. இன்றும் வேறு உருவத்தில் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. தவாவுடைய நிகழ்ச்சிக்கு போவதா, டிவியில் தொடர் நாடகத்தை பார்ப்பதா, இன்று என்றால் போகவே முடியாது. ஏனென்றால் கண்டிப்பாக இன்று இந்த தினம் இந்த நேரத்தில் இந்த தொடர் நாடகத்தை நான் பார்த்தே ஆக வேண்டும். குடும்ப நாடகம், குடும்ப நாடகம், குடும்பத்தோடு அமர்ந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய நாடகம். வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப வழிகாட்டல்களை அந்த நாடகம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதில் நடிப்பவர்களே வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொண்ட காரணத்தினால் தான் நடிப்பு துறைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்ட போகிறார்கள். அரபிலே ஒரு பழமொழி இருக்கிறது, ஒன்றை இழந்தவனால் அதனை அடுத்தவர்களுக்கு வழங்க முடியாது, என்னிடம் இல்லாத ஒன்றை அடுத்தவருக்கு எப்படி கொடுப்பது, சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் என்று தமிழிலே சொல்வார்கள். அதே போல நமக்கு வழி சொல்ல வருபவர்களுக்கே வழி தெரியாமல் அழைகிறார்கள். அவர்கள் நமக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவது, குடும்பம் நடத்துவது என்று சொல்லித் தருவதற்கு வருகிறார்கள். முட்டாள்தனமாக அந்த வழிகாட்டலுக்கு பின்னால் போய் நாம் நம்மை அழித்துக் கொள்கிறோம். பர்டன் ரசல் என்ற பிரபலமான தத்துவ மேதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி செய்த பெரிய மகான் பர்டன் ரசல். வாழ்க்கை என்றால் என்ன, அதன் யதார்த்தம் என்ன, அதன் உண்மை யாது, வாழ்க்கை நோக்கம் என்ன, லட்சியம் என்ன என்றெல்லாம் ஆராய்ந்தவர். அவருடைய சுயசரிதையிலே பயோகிராபியிலே அவர் சொல்கிறார், நான் பலமுறை தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்தேன். அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட சென்றவர். தமிழ்நாட்டிலே ஒரு எழுத்தாளர் இருந்தார். 100 வருடம் வாழ்வது எப்படி என்று நூல் எழுதினார். 50 வருடத்தில் அவர் இறந்து விட்டார். 100 வருட காலம் வாழ்வது எப்படி என்று மக்களுக்கு உபதேசம் செய்தவர் 50 வருடத்திலே மாரடைப்பினால் இறந்து விட்டார். யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னை விட. சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை, ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சந்தர்ப்பம், இரண்டாவது சந்தர்ப்பம் கிடையாது, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. இழந்தால் இழந்துகிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதும், நிமிடமும், நாழிகையும், மணி நேரமும், நாளும், வாரமும், மாதமும், வருடமும் திரும்பி வராது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள், மனிதனே நீ யார் தெரியுமா, மனிதனே நீ யார் தெரியுமா, சில நாட்களின் தொகுதி, கப்பல் ஆஃப் டேஸ். மனிதன் என்றால் ஒரு நாட்களின் தொகுதி, சில நாட்களின் தொகுதி. நாட்கள் செல்ல செல்ல நீ கரைந்து நாள் முடிய நீ முடிந்து விடுவாய். ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவென்றால், எனக்கு ஒரு உண்மை தெரியாமல் இருக்கிறது, எனக்குள்ள நாட்கள் எத்தனை என்று. எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு தரப்பட்டிருக்கிற நாட்கள் 500,000 நாட்கள் என்று எனக்கு இப்போது கணக்கு பார்க்கலாம், எத்தனை 100,000 நாட்கள் முடிந்திருக்குது, எவ்வளவு பேலன்ஸ் ஆகிருக்குது என்று. எனவே என்னிலிருந்து எவ்வளவு பகுதி போய்விட்டது, மீதமாக இருக்கிற பகுதி எவ்வளவு, கால் பகுதியா, அரைக்கால் பகுதியா என்பதை என்னால் தீர்மானித்துக் கொள்ள முடியும். அந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு மனிதரை பற்றி நாம் என்ன சொல்கிறோம், அவர் இறந்து விட்டார், இறுதி மூச்சை விட்டார். அதான் இறுதி மூச்சை விட்டார். அவருக்கென்று சில கோடி மூச்சுகள், சில லட்சம் மூச்சுகள் கொடுக்கப்பட்டு கடைசியாக பேலன்ஸ் ஆயிருக்கிற மூச்சை விட்டார், இறுதி மூச்சை விட்டார். அவருக்கு என்று விதிக்கப்பட்டிருந்த மூச்சுகள் முடிவடைந்து கடைசி மூச்சை விட்டார். இதான் வாழ்க்கை. திரும்ப மூச்சு கிடைக்காது, இன்னொரு தொகுதி மூச்சு வாங்க முடியாது, இன்னொரு தொகுதி நாட்களை பெற முடியாது. எனவே இந்த சோதனை களத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். இது சோதனை களம். வெற்றி பெறுவதற்கு சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற போது சோதனைகள் வரும். சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கு பொறுமை, சகிப்புத்தன்மை தேவை. அதற்கான வழிகாட்டலை கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து தான் நானும் நீங்களும் பெற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. வேறு எங்கிருந்தும் பெற முடியாது, வேறு எவரிடமிருந்தும் பெற முடியாது. ஏனென்றால் இறை தூதர்களால் மட்டுமே மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் கற்பிக்க முடியும், மனித வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும். லௌகிக விவகாரங்களை டைம் ஸ்பேஸ் காலம் இடம் இந்த இரண்டுக்கும் வரையறுக்கப்பட்ட விஷயங்களை எமக்கு அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு தான் பகுத்தறிவு தரப்பட்டிருக்கிறது. டைம் ஸ்பேஸ் இடம் காலம் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல போகிறோம், எப்படி வாழ வேண்டும், இவையெல்லாம் எமது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அதற்கு வழிகாட்டுவதற்காகத்தான் வகி வந்திருக்கிறது, ரிசாலத் வந்திருக்கிறது, இறை தூதர்கள் வந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் தான் வாழ்க்கையின் உண்மை எமக்கு சொல்லித் தந்தார்கள். வேறு யாருக்கும் சொல்லித்தர முடியாது. சொல்லித்தந்தால் அது பிழையாக இருக்கும், அழிந்து விடுவோம். கெப்பிடிசம் வந்தது அழிந்தது, கம்யூனிசம் வந்தது அழிந்தது, உலகத்தில் எந்த ஒரு கொள்கையும் நிலைக்கவில்லை. ஆனால் இறைவனுடைய தீன் மார்க்கம் என்றும் எப்போதும் நிலைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு அழிவில்லை. படைத்து இறைவனால் மாத்திரமே மனிதனுக்கு வழிகாட்ட முடியும். இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய பாதையிலே, இந்த சோதனை களத்திலே எப்படி வெற்றிகரமாக முகம் கொடுத்தார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டு போகிறோம். மூன்றாவது, இது பற்றி இந்த அன்னதர்புல் ஹாரிஸ் எப்படி குர்ஆனை கேட்காமல் நபியுடைய போதனைகளை மக்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு உத்திகளை கையாண்டான் என்பதை நாங்கள் பார்த்தோம். கடைசியாக ஒரு பாடகியை அமர்த்தி அந்த பாடகியை வைத்து மனிதர்களை வழிகெடுக்க அவன் முயற்சி செய்தான். இது பற்றி அல் குர்ஆன் அழகாக சொல்கிறது. சூரா லுக்மானுடைய ஆறாவது வசனம், வமினன் நாசி மன் யஷ்டரி லஹுவல் ஹதீத் லியுதில்ல அன் சபீலில்லாஹ். மனிதர்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழிகெடுப்பதற்காக மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் லஹுவல் ஹதீஸ், வீணான செய்திகளை விலைக்கு வாங்குகிறார்கள். வீணான செய்திகளை விலைக்கு வாங்கி மக்களுக்கு அதனை சந்தைப்படுத்தி அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய மாஸ் மீடியா அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. லஹுல் ஹதீஸ், நாம் பார்க்கின்ற சினிமா படங்கள், திரைப்படங்கள், தொடர் நாடகங்கள், நாவல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள், இவை அனைத்தும் லஹுல் ஹதீஸ். மோசமான தரக்குறைவான பாடல்கள், இவை அனைத்தும் குர்ஆன் சொல்கின்ற லஹுல் ஹதீஸ், வீணான செய்தி என்ற வட்டத்துக்குள் வரும் என்பது முஃபஸ்ஸிர்களுடைய விளக்கம். அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மனிதர்களை வழிபடச் செய்வதற்காக அவர்கள் இவற்றை வாங்கி மனிதர்களுக்கு சந்தைப்படுத்துகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இது உண்மையில் அந்நதர்புல் ஹாரிஸோடு தொடர்பாக இறக்கப்பட்டுள்ள அல் குர்ஆன் வசனம். ஆனால் எல்லா காலத்துக்கும் இது பொருத்தமாக இருக்கிறது. மூன்றாவது கட்டமாக என்ன செய்தார்கள்? ஏளனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அடுத்த கட்டமாக சந்தேகங்களை கிளப்பினார்கள். மூன்றாவது கட்டமாக குர்ஆனை அணுக விடாத வண்ணம், கேட்க விடாத வண்ணம் சூழ்ச்சிகள் செய்தார்கள். நான்காவது கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நம்பியவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அதான் அடுத்த கட்டம். இது எப்போதும் இந்த பாதையில் செல்கின்றவர்கள் எதிர்நோக்க வேண்டிய மைக்கற்கள், சோதனையின் மைக்கற்கள், மைல்ஸ்டோன்ஸ். சிறிய அளவிலேனும் இதற்கு முகம் கொடுக்க வேண்டும். சத்தியத்தின் பாதையில் போனால், போகாம இருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்த கட்டம், நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களை, அன்னாரை விசுவாசித்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். முசாப் இப்னு உஸ்லிப்போடு ஒரு பெரிய வளமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த வாலிபன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், அந்த ஒரே காரணத்துக்காக, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக, ரப்பி அல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் எவ்வளவு தூரம் இம்சிக்கப்பட்டார் என்றால், அவரோடு அளவிலாத அன்பு கொண்டிருந்த தாய் பல நாட்கள் உணவு கொடுக்காமல் முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வதைத்தார், வீட்டிலிருந்து வெளியேற்றினார். ஒரு கட்டத்தில் ஒரு பகிஷ்கரிப்பை மேற்கொண்டார். தனது மகன் தன்னோடு மிகவும் ஈடுபாடு கொண்டவன் என்பதை அறிந்து, மகனே முசாபே, நீ இந்த முஹம்மதுடைய மார்க்கத்திலிருந்து மீளவில்லை என்றால், நான் நீ மீளும் வரைக்கும், திரும்பும் வரைக்கும் உணவு கொள்ள மாட்டேன், இந்த பானமும் மறந்த மாட்டேன், இப்படியே இருந்து நான் மடிவேன் என்று சபதம் செய்தார். தன் மீது அன்பு கொண்டுள்ள மகன் தனக்காக இந்த கொள்கையை விட்டு விடுவார் என்று எதிர்பார்த்தார். அந்த கட்டத்திலே ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாட்கள் தாய் பசியில் இருக்கிறார், தாகத்தில் இருக்கிறார், மிகவும் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார். முசாப் ரழியல்லாஹு அவர்கள் பொறுப்படுத்தவில்லை. தாய் மகனை அழைத்து, நான் இப்போது சாக போகிறேன், என்ன செய்ய போகிறாய் என்று கேட்ட போது சத்தியத்தில் நிலைத்திருந்த அந்த முசாப் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? தாயே, உனக்கு ஒரு உயிர் அல்ல, ஓராயிரம் உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிரையும் நீ தனித்தனியாக விட்டாலும் இந்த சத்தியத்தை நான் கைவிடப் போவதில்லை, நீ விரும்பியதை செய். அசத்தியம் மிகவும் பலவீனமானது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பலமாக இருப்பது போல் தோண்டும், ஆனால் அசத்தியம் பலவீனமானது. சத்தியம் என்பது ஒரு சாதுவான ஆடு, அசத்தியம் என்பது ஒரு குள்ள நரி. சத்தியத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் இருக்கிறது. வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினது படைகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. ஆனால் பார்ப்பதற்கு எப்போதும் அசத்தியம் பிரமாண்டமானதாக இருக்கும். எங்களுடைய ஊரு பாஷையில் சொல்வதாக இருந்தால், கொளுத்திருப்பவருக்கும் வீங்கி இருப்பவர்களும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் பார்ப்பதற்கு கொளுத்தவர் போல் இருப்பார், ஆனால் அவர் கொளுத்தில வீங்கி இருக்கிறார், அது ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல. அசத்தியம் எப்போதும் வீக்கமாகத்தான் இருக்கும், ஆனால் பார்ப்பதற்கு ஆரோக்கியமான கருமன் போல் தோன்றும். சத்தியம் என்பது பார்ப்பதற்கு ஒளியாக இருக்கும், ஆனால் அது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுதான் வரலாறு. அந்த வகையில் அங்கே அந்த தாய், அசத்தியத்தில் இருந்த முஸாப் இப்னு உமைருடைய தாய் செத்துவிடவில்லை, உடனடியாக சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் முஸாப் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். மதீனாவுக்கு போனார், நாளாந்தம் தனது உடைகளை மாட்டிக்கொண்டிருந்த, துணிகளை மாட்டிக்கொண்டிருந்த, செல்வ செருக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போராடி ஷஹீதாக்கப்படுகிறார். அவருக்கு கபனிடுவதற்கு துணி இல்லை, ஒரு சிறிய புடவை துண்டு கிடைத்தது. நபி அவர்கள் இந்த துணியை கொண்டு அவருக்கு கபனிடுங்கள் என்று சொன்னார்கள். தலையை மூடினால் கால் பக்கம் தெரிகிறது, கால் பக்கத்தை மூடினால் தலைப்பக்கம் தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலைப்பக்கத்தை மூடி கால் பக்கத்துக்கு இலைகுலைகளை வைத்து அவரை அடக்கம் செய்யுங்கள். உலகத்திலே அர்த்தமில்லாத கொள்கைகளுக்காக, பயனில்லாத கொள்கைகளுக்காக, எந்த ஒரு இலக்கும் இல்லாத கொள்கைகளுக்காக தியாகம் செய்பவர்களை பார்க்கிறோம். மண்ணுக்காக, பெண்ணுக்காக, இனத்துக்காக, குலத்துக்காக, மொழிக்காக, பிரதேசத்துக்காக எல்லாம் தியாகம் செய்வர்களை பார்க்கிறோம், அவர்களை தியாகி என்று சொல்கிறோம். மனித இனத்துக்கு வழிகாட்டுவதற்காக, மனித இனத்தை சரியான பாதையில் இட்டுச் செல்வதற்காக, நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி சுவனலோகத்தில் கொண்டு போய் நுழைப்பதற்காக ஒரு மனிதன் தியாகம் செய்தால் அவனை தியாகி என்று ஏற்றுக்கொள்ள நாம் தயாரில்லை. இதுதான் சைத்தானிய வலையில் மனித சமுதாயம் சிக்கியிருக்கிறது என்பதற்கு அடையாளம். சகோர்களே, சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் நான்காம் கட்டமாக இந்த எதிரிகளுடைய துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். சுஹைப் ரூமி, ரோம தேசத்தை சேர்ந்த சுஹைப், தன்னுடைய எஜமானரினால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு பல சந்தர்ப்பங்கள் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். அப்போதும் அவர்கள் தான் கொண்ட கொள்கையை, இந்த சத்தியத்தை விடுவதற்கு தயாராக இருக்கவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் மிகவும் பிரபலமானது. அபிசீனி அடிமையான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவுடைய, உமையா இப்னு ஹலப் என்பவருடைய, குரைஷி காஃபிருடைய அடிமையாக இருந்தவர்கள். அவன் என்ன செய்வான், பிலாலுடைய கழுத்திலே ஒரு கயிற்றை போட்டு கயிற்றை சிறார்களுடைய கையில் கொடுத்து விடுவான், இழுத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று. சிறார்கள் அனைவரும் பிலாலை பாதை வழியே மக்காவின் மலை பாங்கான பிரதேசங்கள் எல்லாம் இழுத்துக் கொண்டு போவார்கள். விழுந்து விழுந்து அந்த பிலால் போவார். அவர் செய்த குற்றம் என்ன, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது, சத்தியத்தை தரிசித்தது, சத்தியத்தை கண்டது, சத்தியத்துக்கு வாழ்வளிப்பதற்காக முன்வந்தது. அது தவிர வேறு எந்த ஒரு அநியாயத்தையும் அவர் செய்யவில்லை. சில போது உமையா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கயிற்றினால் கட்டி பெரிய தடியினால் அடி அடி என்று அடிப்பான், மயக்கம் போட்டு விடுவார்கள். அப்போதும் அவர்கள் கொள்கையை விட்டுவிடவில்லை. பல போது கடுமையான வெயிலிலே அந்த பாலைவன மண்ணிலே அன்னாரை கிடத்தி பெண்ணாம் பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து அன்னாருடைய நெஞ்சிலே வைத்து வதைப்பான். என்ன சொல்வான், லா வல்லாஹி லா தஸாலு ஹக்கதா ஹத்தா தமூத் அவ் தக்ஃபுர பி முஹம்மத். ஒன்றோ நீ முஹம்மதை நிராகரிக்க வேண்டும், இல்லாத போது இப்படி இருந்து நீ சாக வேண்டும். ரெண்டில் ஒன்றுதான், மூன்றாவது சாய்ஸ் கிடையாது அந்த சந்தர்ப்பம். அடுத்தது வதஅபுது லாத் வல் உஸ்ஸா, லாத்தையும் உஸ்ஸாவையும் நீ மீண்டும் வணங்க வேண்டும். அந்த மனிதன் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் மாத்திரமே வணங்கி வழிபட தகுந்தவன் என்ற அந்த ஏகத்துவ முழக்கத்தை முழங்கியவர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலுக்கு சித்திரவதை செய்யப்படுகின்ற அந்த காட்சியை கண்டு தாங்க முடியாமல் உமையாவோடு பேசி பேரம் பேசி இவனை விடுதலை செய்துவிடு, உனக்குரிய தொகையை நான் தந்து விடுகிறேன் என்று பெருந்தொகை, அவன் எதிர்பார்த்த தொகையை கொடுத்து பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசிருடைய குடும்பத்துக்கு நடந்த அவலம் உங்களுக்கு தெரியும். யாசிர், அம்மார், சுமையா, இந்த மூவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஒரே காரணத்துக்காக அந்த மூவரும் மிக கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். சித்திரவதையிலேயே யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆனார்கள், ஷஹீத் ஆனார்கள். அபூ ஜஹல் சுமையா என்ற அந்த பெண்மணியின் பின்துவாரத்தில் அம்பினாலே அவர்களை படுகொலை செய்தான். இந்த வகையில் இஸ்லாத்துக்காக முதலாவது உயிர் நீத்த பெருமை ஒரு பெண்ணை சாரும். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்த முதலாவது தியாகி. அம்மாருக்கு வேதனை தொடர்கிறது. யாசிர் இறந்து விட்டார், சுமையாவும் ஷஹீத் ஆகிவிட்டார். அம்மார் தொடர்ந்து இருக்கிறார். தாங்க முடியாத சித்திரவதை, தண்ணீரிலே அவர்களை மூழ்கடித்தும் சித்திரவதை செய்தார்கள். சொன்னார்கள், அம்மாரே யாசிரும் போய்விட்டார், சுமையாவும் போய்விட்டார், நீரும் போகத்தான் போகிறேன். ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, முஹம்மதை தூட்ட வேண்டும், லாத்தையும் மனாத்தையும் உஸ்ராவையும் நீர் ஏற்க வேண்டும். ஏற்றுக்கொண்டால் உம்மை விட்டு விடுவோம். தாங்க முடியாத வேதனையினால் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல அவர்கள் விட்டுவிட்டார்கள். அடுத்த கணம் ஈமான் பறி போய் விட்டதே என்பதை உணர்ந்த அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால் தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் நான் குபரை முடிந்து விட்டேன். எனது நிலை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது, மன் கஃபர பில்லாஹி மின் பஅத் ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மைன்னு பில் ஈமான். எவர் ஈமான் கொண்டு மீண்டும் காபிராகிறாரோ அவருடைய நிலை மிக பயங்கரமானது. ஆயினும் எவர் ஈமானை உள்ளத்தில் பசுமையாக வைத்திருக்கின்ற நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக வெறுமனே போலியாக அந்த குஃபரை வெளிப்படுத்துகிறாரோ அவரை தவிர என்ற சுப செய்தி அம்மாருக்கு சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாருடைய யாசிருடைய குடும்பத்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த வழியாக போவார்கள். ஆனால் எந்த உதவியும் அவர்களுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு நடப்பதை பாருங்கள், என்ன அநியாயத்தவர்கள் செய்கிறார்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பொறுத்துக் கொள்ளுங்கள், எனது ஆட்சி வரும், அதிகாரம் வரும், உங்களுக்கு நிறைய பொருள் தருகிறேன் சொல்லவில்லை. சபரன் சபரன் யா ஆலே யாசிர் ஃபின்ன மௌஇதகும் அல்ஜன்னா. யாசிருடைய குடும்பத்தவர்களே, பொறுமையாக இருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள், உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற வாக்கை உங்களுக்கு நான் தருகிறேன். அதுதான் நபி அவர்கள் கொடுத்த வாக்கு. பொறுமையை கடைபிடியுங்கள், உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற வாக்கை தான் எனக்கு தர முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வர்களாக இருந்தார்கள். பொறுமை என்ற அந்த ஆயுதத்தை கொண்டுதான் எல்லா சவால்களையும் முறியடித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள் குரேஷியர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தவர் யார்? அபூ தாலிப். எனவே அபூ தாலிபை அணுகிறார்கள். அபூ தாலிபை அணுகி, ஓ அபூ தாலிபே, உம்முடைய சகோதரனுடைய மகன் ஒரு பயங்கரவாதியாக இருக்கிறான், எமது கடவுள்களை திட்டுகிறான், எமது மார்க்கத்தை தூட்டுகிறான், எமது எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்குகிறான், எமது முன்னோர்களை எல்லாம் வழிகாடு என்று சொல்கிறான். ஒன்றோ ஒன்றில் இதனை நிறுத்துமாறு அவரிடம் நீர் வேண்ட வேண்டும், அல்லது எங்களிடம் அவரை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அபூ தாலிபிடம் சொன்ன போது, இது முதல் கட்டம், அபூ தாலிப் இங்கிதமாக பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்கிறார்கள். மீண்டும் ஒரு தூதுக்குழு அபூ தாலிபை சந்திக்கிறது. சந்தித்து இப்போது அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், அச்சுறுத்தல் கொடுக்கிறார்கள், இனியும் நாம் பொறுமையாக இருக்க மாட்டோம், ஒன்றில் முஹம்மத் அவருடைய இந்த பிரசாரத்தை நிறுத்த வேண்டும், அல்லது நாங்களும் நீங்களும் போர்க்களத்தில் சந்திக்க வேண்டும். அபூ தாலிப் அசந்து போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார், மகனே, என்னால் தாங்க முடியாததை நீ இடம் எதிர்பார்க்கிறாயே, இவர்களோடு என்னால் போராட முடியுமா, நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்துவிட்டது, அபூ தாலிப் பலவீனமடைந்து விட்டார், என்னை கைவிடும் நிலைக்கு அபூ தாலிப் இப்போது வந்து விட்டார் என்பதை கண்ட நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எத்தகைய சபரை கடைபிடிக்கிறான் பாருங்கள். சபர் என்றால் தலை குனிந்து நிற்பது அல்ல, அவருடைய சபர் இதுதான். வல்லாஹி லவ் வதௌ ஷம்ஸ ஃபி யமீனி வல் கமர ஃபி யஸாரி அலா அன் அத்ருக ஹாதல் அம்ர் ஹத்தா யுஸ்ஹிரஹுல்லாஹ் அவ் உஹ்லக தூனஹு மா தரக்துஹு. அல்லாஹ் மீது சத்தியமாக, அவர்கள் சூரியனை எனது வலது கையிலும் சந்திரனை எனது இடது கையிலும் வைத்து இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை, இந்த சத்தியத்தை விடுமாறு என்னிடம் கேட்டாலும், நீங்கள் என்னை விட்டு போய்விட்டாலும், என்னை கைவிட்டாலும், நான் இந்த மார்க்கம் வளரும் வரை போராடுவேன், அல்லது இந்த மார்க்கத்தில் இருந்து நான் மடிவேன் என்று கூறிவிட்டு கண்ணீர் வடித்தவர்களாக அழுத வண்ணம் அபூ தாலிபிடம் இருந்து பிரியா விடை பெற்று செல்ல முற்படுகின்ற போது, அபூ தாலிப், மகனேவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, இது ஹப் இப்னு அஹி ஃபகுல் மா அஹபப்த, போய் உனது கொள்கையை தொடர், பிரசாரம் செய், ஃவல்லாஹி லா உஸல்லிமுக லிஷைன் அபதா, யாரிடமும் நிச்சயமாக உன்னை நான் கையளிக்க மாட்டேன் என்று அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். மூன்றாவது கட்டமாகவும் குறைசி காபிர்களுடைய தூதுக்குழு அபூ தாலிபை சந்திக்க வருகிறது. அந்த கட்டத்திலும் அபூ தாலிப் தனது நிலைப்பாட்டில் ஸ்திரமாக இருக்கிறார். நான்காவது அடுத்த கட்டம், இப்போது இது நான்காவது கட்டம் மொத்தமாக அபூ தாலிபை சந்தித்தது. ஐந்தாவது கட்டமாக இப்போது நேரடியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழி பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு குறைசி காபிர்கள் வருகிறார்கள். இதுவரைக்கும் நேரடியாக நபி அவர்களுக்கு பெரிய அளவு அவர்கள் தொந்தரவு செய்யவில்லை, அதாவது பிசிக்கலி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அபூ லஹபை தவிர, அபூ லஹப் மாத்திரம் ஆரம்பம் முதல் சஃபா குன்றிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வின் தூதராக வந்திருக்கிறேன் என்று முதல் தடவையாக சொன்ன சந்தர்ப்பத்தில், முஹம்மதே, இதை சொல்வதற்காகவா எங்களை அழைத்து, நீர் அழிந்து விடுவீராக, நாசமாக போவீராக என்று சொன்ன அந்த சந்தர்ப்பம் முதல் கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்து கொண்டிருந்த ஒருவர் தான் அபூ லஹப். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரெண்டு மகன்மார்கள், ருக்கையாவும் உம்மு குல்சூமும், பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் போக ஏனைய பிள்ளைகளில் ருக்கையாவையும் உம்மு குல்சூமையும் திருமணம் முடித்திருந்தார்கள். அபூ லஹபுடைய இரண்டு பிள்ளைகள் உத்பாவும் உதைபாவும். அபூ லஹப் என்ன செய்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ரசூல் என்று சொன்ன மாத்திரத்தில் தனது இரண்டு ஆண் பிள்ளைகளை அழைத்து, முகமதுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளையும் விவாகரத்து செய்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அவர்களும் உடனடியாக விவாகரத்து செய்து விடுகிறார்கள். எவ்வாறு வளர்க்கப்பட்ட மார்க்கம் என்று சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் மீது எங்களுக்கு அன்பு இருக்கிறது, அருள் இருக்கிறது என்று என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த நபி எவ்வாறு அவஸ்தைப்பட்டிருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் தான் ஏற்றுக்கொண்ட இந்த தீனின் காரணமாக விதவைகளாக்கப்படுகிறார்கள். உடனடியாக இருவரும் குல்சூமையும் ருக்கையாவையும் விட்டுவிட்டு தலாக் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். சொல்லிவிட்டு போடுது மாத்திரமல்ல, தனது தந்தை அபூ லஹபோடு சேர்ந்து ரசூலுல்லாவுக்கு எதிராக எல்லா சூழ்ச்சிகளையும் செய்கிறார்கள். மாத்திரமல்ல, ரசூலுல்லாவை இம்சிப்பவர்களாகவும் அவர்கள் மாறுகிறார்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளி ஊர்களிலிருந்து வருகின்ற மனிதர்களோடு இஸ்லாத்தை பற்றி கலந்துரையாடுவார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் அபூ லஹப் பின்னால் போவார். ரசூலுல்லா இஸ்லாத்தின் செய்தியை சொல்லும் பொழுதெல்லாம் பின்னால் நின்று அபூ லஹப் போய் போய் சொல்வதெல்லாம் போய் என்று சொல்லிக் கொண்டே போவார். நபி அவர்களின் பிரசாரத்தை தொடர்வார்கள், அதுக்கு எதிரான பிரசாரத்தை அபூ லஹபும் பின்னால் தொடர்ந்து கொண்டே இருப்பான். அத்தோடு அவன் நிறுத்துவதில்லை, கற்களை கையில் வைத்துக் கொண்டு நபி அவர்கள் தாவாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு கல்லால் எரிந்து கொண்டே இருப்பான். சில போது நபி அவர்களுடைய திருமேனி காயப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்திலும் அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே தன்னுடைய பிரசார பணியை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். எத்தகைய பொறுமை சகோதரர்களே, சகோதரிகளே, சிந்திப்பார்கள். அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் முட்களை சுமந்து வந்து நபி அவர்கள் செல்லும் பாதையில் போடுவார். காலையிலே அவர்கள் காபத்துல்லாவுக்கு இபாத் செய்வதற்காக செல்வார்கள் என்பதை அறிந்து இரவிலேயே அவர்களுடைய வீட்டு வாசலிலே கொண்டு வந்து முட்களை போட்டு விடுவார். போதாக்குறைக்கு வெளியே செல்கின்ற போது நபி அவர்களை திட்டுவார், தூசிப்பார், அவமானப்படுத்துவார் உம்மு ஜமீல். இதில் மிகவும் கவலையான விஷயம் என்னவென்றால், அனைவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். நபி அவர்களுக்கு இந்த நாளாந்தம் அநியாயம் செய்த அனைவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். அபூ லஹபும் பக்கத்தில் இருந்தார், அல் ஹகம் பக்கத்தில் இருந்தார், இந்த உக்பா இப்னு அபி முஹைத்தும் பக்கத்தில் இருந்தார். முக்கியமான எதிரிகள் அனைவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜஹலும் அவருடைய தோழர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் காபத்துல்லாவிலே. அப்போது ஒருவர் சொன்னார், இந்த இடத்திலே ஒரு ஒட்டகம் செத்திருக்கிறது, அந்த ஒட்டகத்தின் குடலை யாராவது கொண்டு வர முடியுமா, இவர் சுஜூதில் இருக்கின்ற போது இவருடைய மேலே அதை போடுவோம். ஒருவர் ஓடி போனார், அந்த செத்த ஒட்டகத்தின் குடலை சுமந்து வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கின்ற போது அந்த குடலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியிலே போட்டார்கள். நபி அவர்கள் சுஜூதிலேயே இருந்தார்கள். பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததற்காக வந்தபோது ஒட்டகத்தின் குடல், அந்த துர்நாற்றம் வீசுகின்ற அந்த செத்த ஒட்டகத்தின் குடல் தன்னுடைய தந்தையின் திருமேனியிலே சுஜூதில் இருக்கின்ற நேரத்திலே போடப்பட்டிருப்பதை கண்டு கண்ணீர் வடித்தவர்களாக அதனை அகற்றினார்கள். அந்த வேளையிலே அபூஜஹலும் அவனுடைய தோழர்களும் கை கொட்டி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். உமையா இப்னு ஹலப் என்ற குரைஷி காபிர் நபி அவர்களை காணும் பொழுதெல்லாம் நையாண்டி பண்ணுவான், கேவலப்படுத்துவான். அவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ஒரு அல்குர்ஆன் வசனத்தை இறக்கினான். வைலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா, கண்சாடை காட்டி இழிவுபடுத்துகின்ற, அவமானப்படுத்துகின்ற, கேலி செய்கின்ற எவரும் நாசமாகட்டும், அழியட்டும் என்று அல்குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அபுலஹபுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகனாக இருந்த உதைபா ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்க் கொண்டிருக்கின்ற போது இடைமறித்து அன்னாருடைய சட்டையை கிழித்தான், அன்னார் அணிந்திருந்த அங்கியை கிழித்தான், முகத்தில் காரி துப்பினான். இதனை அறிவிக்கின்ற நபி தோழர் சொல்கிறார், அவனுடைய அந்த எச்சில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தில் படவில்லை. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிலே சுஜூதிலே இருக்கிறார்கள். உக்பா என்ற குரைஷி காபிர் சுஜூதில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்திலே தனது காலை வைத்து மிதிக்கிறான், கொலை செய்யும் நோக்கோடு. நபி அவர்கள் வேதனையினால் அவருடைய இரண்டு கண்களும் பிரிங்கி வெளியே வர பார்த்தன என்று இதனை பார்த்த சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்கு பகீரத பிரயத்தனம் மேற்கொண்டார்கள் அவர்கள். ஒருமுறை இந்த உக்பா இப்னு அபி முஹைத் ஒரு ஒரு புடவையை கொண்டு வந்து நபி அவருடைய கழுத்தில் போட்டு இறுக்கி நெரித்து முறுக்கி நபி அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சித்த இடத்துக்கு வந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உக்பாவை இழுத்து தூரத்தில் எரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற அந்த நிலையிலிருந்து காப்பாற்றினார்கள். அவ்வாறு இழுத்து எரிந்து விட்டு சொன்னார்கள், அத்தக்துலூன ரஜுலன் அய்யகூல ரப்பி அல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹ், எனது இறைவன் அல்லாஹ், என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்கின்ற ஒரு ஒரே காரணத்துக்காக ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சீரா. ஆறாவது கட்டமாக அவர்கள் வருகிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு. இதுதான் வளமை, எல்லா உத்திகளும் தோல்வி அடைகின்ற போது கடைசி கட்டம் பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். குறிப்பாக ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் ஓரளவு ஓங்குகிறது. எனவே பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். அபுல் வலிதை அனுப்பி வைக்கிறார்கள், போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள். குரைஷிகளுடைய சார்பில் அவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுகிறார். என்ன சொல்கிறார், சகோதரன் மகனே, உனக்கு என்ன பிடித்தது, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல், எல்லாவற்றையும் தருகிறோம். உனக்கு பொருள் வேண்டுமா, எம் அனைவரிடம் இருக்கின்ற எல்லா சொத்து செல்வங்களையும் சேகரித்து உமக்கு தருகிறோம். உமக்கு கௌரவம் வேண்டுமா, உம்மை தலைவராக்குகிறோம். ஆட்சி அதிகாரம் வேண்டுமா, நமது சமுதாயத்தின் ஆட்சி அதிகாரியாக்குகிறோம். உமக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்திருக்கிறதா, நல்ல வைத்தியரை கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கிறோம். என்ன செய்ய வேண்டும், இந்த கொள்கையை மாத்திரம் விட்டுவிடக் கூடாதா என்று இப்போது பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். நபி அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சில அல்குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். ஹாமீம் தன்ஸீலு மினர் ரஹ்மானிர் ரஹீம் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபியன் லிகௌமி யஅலமூன் பஷீரன் வநதீரா فأعرض أكثرهم فهم لا يسمعون وقالوا قلوبنا في أكنة مما تدعونا إليه. சூரா ஹாமீம் சிஜ்தாவிலே வருகின்ற ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் அருளாளனும் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய வேதம் இது, இதனுடைய வசனங்கள் அனைத்தும் மிக தெளிவாக அரபு மொழியில் இறக்கப்பட்டிருக்கின்றன. அறிவுள்ள மக்களுக்கு இது வழிகாட்டும். நான் இந்த குர்ஆன் சுவனத்தை கொண்டு நச்செய்தி சொல்வதாகவும் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்வதாகவும் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் இதனை புறக்கணிக்கிறார்கள், இதனை செவிமடுக்கிறார்கள் இல்லை. எங்களுடைய உள்ளங்களுக்கு நபியே நீங்கள் அழைக்கின்ற விஷயத்தை பொறுத்தவரையில் திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்ற வசனத்தை ஓதி காண்பித்த போது அபுல் வலீத் அசைந்து விட்டார், அசந்து விட்டார், திரும்பி போய்விட்டார். அது நீண்ட சம்பவம். அடுத்த கட்டமாக குரைஷி காபிர்கள் மற்றும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். ஒரு புதிய ப்ரொபோசல், ஒரு புதிய முன்மொழிவை முன்வைக்கிறார்கள். முஹம்மதே, சரி, நாம் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம், நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஒரு வருடத்துக்கு நாம் உமது அல்லாஹ்வை வணங்குகிறோம், ஒரு வருடத்துக்கு நீர் எமது அல்லாஹ்வை வணங்க வேண்டும். பிரச்சனை முடிந்து விட்டது. ஒரு கோலியேஷன் அடிப்போம், உங்களுக்கு 50 எங்களுக்கு 50. நபி அவர்கள் சிந்தித்திருக்கலாம், ஆரம்பத்தில் இப்படி சொல்லி 50 வீதத்தை எடுத்துக்கொண்டு பிறகு 60-70 என்று போய் முழுமையாக பிடித்துக் கொள்ளலாமே. ஈமானுடைய விஷயத்தில், சத்தியத்துடைய விஷயத்தில், தௌஹீதுடைய விஷயத்தில், ஏகத்துவ விஷயத்தில், மறுமை விஷயத்தில் சமரசம் கிடையாது. உலக விவகாரங்களில் நிறைய சமரசம் செய்து கொள்ளலாம், லௌகிக விவகாரங்களில் நிறைய விட்டுக் கொடுக்கலாம், ஆனால் சத்தியத்தில் சமரசம் கிடையாது. பரவாயில்லை, ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள், தற்போதைக்கு இந்த நிலைப்பாட்டுக்கு வருவோம், முடியாது. தொடர்ந்தும் வேதனைகளும் பிரச்சனைகளும் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நபியை விடுத்து சொல்கிறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். நபியே சொல்லுங்கள், ஓ காபிர்களே, குறைஞ்சபட்சம் மனிதர்களே என்றாவது சொல்லியிருக்கலாம், காபிர்களே என்று சொன்ன உடனே முறிவு வந்து விட்டது. நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குபவனை நீங்கள் வணங்கக்கூடியவற்றை வணங்கும் நிலையில் நீங்கள் வணங்குவர்களாக கருதப்படவும் மாட்டீர்கள். அதை அழுத்தம் திருத்தமாக அடித்து மீட்டி மீட்டி சொல்லி, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், எனது மார்க்கம் எனக்கு, உங்களது வழி உங்களுக்கு, சேர முடியாது, இணைய முடியாது. இந்த விஷயத்தில் பேரம் பேச முடியாது, சமரசம் கிடையாது. இது ஈமான் சார்ந்த விஷயம். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக இக்கட்டாக இருந்த சந்தர்ப்பம் இது, நல்ல ஒரு வாய்ப்பு, ஆனால் விட்டுக் கொடுக்க முடியாது. குல் அஃபகைரல்லாஹி தஅமுரூனி அஅபது அய்யுஹல் ஜாஹிலூன். குர்ஆன் மற்றொரு இடத்திலே சொல்கிறது, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஏனைய தெய்வங்களை வணங்குமாறா முட்டார்களே நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள், என்னை ஏவுகிறீர்கள் என்று நபியை கேளுங்கள் என்று மிகவும் துணிச்சலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று குர்ஆன் பணிக்கிறது. எத்தகைய ஒரு பொறுமை வேண்டும், எத்தகைய ஒரு சகிப்பு தன்மை வேண்டும் சொல்லி பாருங்க. அடுத்த கட்டமாக குறைச்சி காபிர்கள் சொல்கிறார்கள், சரி உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும், கொள்கை ஏற்றுக்கொள்ளும், இந்த குர்ஆனை விட்டு விட்டு வேறொரு குர்ஆனை கொண்டு வா, இத்தி குர்ஆனு கைரி ஹாதா அவ் பத்தில்ஹு, இந்த குர்ஆன் அல்லாத மற்றொரு வேதத்தை நீர் கொண்டு வர முடியுமா, இதை மாற்ற முடியுமா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குல் மா யகூனு லி அன் உபதிலஹு மின் தில்காயி நஃப்ஸி, எப்படி நான் இதை மாற்ற முடியும், நபியே சொல்லுங்கள் இதை எப்படி நான் மாற்ற முடியும், இன்னத்தபில் இல்லா மா யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ் வஹியாக அறிவிக்க கூடியதை அல்லவா நான் பின்பற்றுகிறேன், இன்னி அகாபு இன் அஸைது ரப்பி அதாப யௌமின் அஸீம், எனது ரப்புக்கு மாறு செய்தால் மகத்தான அந்த மறுமை நாளுடைய வேதனையை நான் பயப்படுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று குர்ஆன் நபி அவர்களை பார்த்து அந்த குறைஷிகளை விழித்து சொல்லுமாறு பணித்தது. ஏழாவது கட்டமாக பகிஷ்கரிப்பு நடக்கிறது.